இன்றைக்கு நம்முடைய ஆவிக்குரிய தியானத்திற்காக அப்பம் புசிக்கிற ஜனங்களை நாம் இன்றைக்கு சிந்திப்போம். தேவனுடைய வார்த்தையில புசிக்கிற ஜனங்கள் பார்த்தீங்கன்னா மொத்தம் மூன்று வகையாக பிரிக்கலாம். தேவனுடைய வார்த்தை பொதுவாக உலகத்தில் இருக்கிற எல்லா மக்கள் மத்தியிலும் ஏதாவது ஒரு வடிவத்தில் இருக்குது. அவர்கள் எல்லாரும் தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டு ஏதாவது ஒரு நன்மையும் அடைகிறார்கள். அப்படி அடைகிற ஜனங்களை மூன்று வகையாக பிரிக்கலாம். அப்படின்னா தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளுகிற ஜனங்கள் மூன்று வித்தியாசமான வகையிலே தேவனுடைய வார்த்தைகளை தங்களுடைய வாழ்க்கையிலே ஏற்றுக்கொள்கிறார்கள். முதலாவது தேவனுடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளவர்கள் யார்னு கேட்டீங்கன்னா, தேவனுடைய வார்த்தை வாய்க்கு மட்டும் சமீபமாக இருக்கும், ஆனால் இருதயத்திற்கு தூரமாக இருக்கும். அப்படிப்பட்ட ஜனங்கள் நல்லா பேசுவாங்க, தேவனுடைய வார்த்தையில் இனிமையாக கேட்பாங்க, மற்றவங்களுக்கும் சொல்லுவாங்க, ஆனால் இருதயத்துக்குள்ளே போகிறதுக்கு அவர்களை அனுமதிக்க மாட்டார்கள். இவர்கள் எல்லாரும் ஒரு வகையான ஜனங்கள். இவர்கள் தேவனுடைய வார்த்தைகளை ஒரு வித்தியாசமான வகையிலே வாய்க்கு மட்டும் சமீபமாக வைத்து கொண்டு இருப்பார்கள். ரெண்டாவது வகை யாருன்னு கேட்டிங்கன்னா, தேவனுடைய வார்த்தை வாய்க்கு தூரமாக இருக்கும், ஆனால் இருதயத்திற்கு சமீபமாக இருக்கும். ரெண்டாவது வகை. மூன்றாவது வகை யாருன்னு கேட்டிங்கன்னா, தேவனுடைய வார்த்தை வாய்க்கும் சமீபமாக இருக்கும், இருதயத்துக்கும் சமீபமாக இருக்கும். இது மூன்றாவது கேட்டகரி. அப்போ முதல் இருக்கிறது யாருன்னு கேட்டிங்கன்னா, வாய்க்கு மட்டும் சமீபமாக இருந்து இருதயத்துக்கு தூரமானவர்கள் எல்லாருமே மதத்தின் அடிப்படையில் இருக்கிற ஜனங்கள். அது எந்த மதமாக இருக்கட்டும், கிறிஸ்தவ மதமோ இந்து மதமோ முஸ்லீம் மதமோ, மதம்னு சொன்னாவே வாய் அளவில் தான், இருதயத்துக்கு அங்கே தேவனுடைய வார்த்தை போகாது. வெளிப்படையான வேஷந்தான் அதில் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. முக்கியமாக கிறிஸ்தவர்கள் தான், கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவர்கள் தான் அதிகமாக தேவனுடைய வார்த்தையை வாய்க்கு சமயமாக வைத்து கொண்டு பயன்படுத்துகிறவர்கள். ஆனால் இருதயத்திற்கு தேவனுடைய வார்த்தை போகவே போகாது. ரெண்டாவது வகை யாருன்னு கேட்டிங்கன்னா, தேவனுடைய வார்த்தையை வாயில் பேச மாட்டாங்க, ஆனால் இருதயத்தில் கை கொள்வாங்க. இது யாராக இருக்கும்? இவங்க மதத்தை சேராத ஜனங்கள். மதத்தை சேர்ந்திருந்தாலும் அதில் தீவிரமாக இருக்க மாட்டாங்க, ஆனால் அந்த வாய்க்கு சமீபமாக இருக்காங்க பார்த்தீங்கன்னா மதத்தில் ரொம்ப தீவிரமாக இருப்பாங்க. அப்போ வாய்க்கு தூரமாக இருந்து இருதயத்துக்கு சமீபமாக இருக்கிறவர்கள் எல்லாருமே புறஜாதிகள், மதத்தில் ஈடுபாடு இருக்காது, ஆனால் தேவனுடைய வார்த்தைகளை பேச தெரியாது, ஆனால் இருதயத்தில் நன்மை தீமைங்கிறத உணர்ந்து தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவார்கள். அப்படி சில ஜனங்கள் புறஜாதிகளுக்குள்ளே அல்லது மதத்தை சாராத ஜனங்கள், தங்களுடைய மனசாட்சியின்படி வாழ்கிற ஜனங்கள், இவர்கள் வந்து தேவனுடைய வார்த்தை இவர்களுடைய வாய்க்கு தூரமாக இருக்கும், ஆனால் இருதயத்துக்கு சமீபமாக இருக்கும். மூன்றாவது கேட்டகரி என்னன்னு கேட்டிங்கன்னா, தேவனுடைய வார்த்தை வாய்க்கும் சமீபமாக இருக்கும், இருதயத்துக்கும் சமீபமாக இருக்கும். அப்படியே தேவனுடைய வார்த்தையை வாயிலையும் பேசுவாங்க, இருதயத்திலையும் ஏற்றுக்கொள்ளுவாங்க. அப்போ தேவனுடைய வார்த்தை இருதயத்துக்கு போகும்போது அங்கே சிந்தித்து தியானித்து நன்மையான காரியங்களை பகுத்தறியக்கூடிய வேலை அங்கே நடக்கும். அப்போது ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வார்த்தைகளை நம்முடைய இருதயத்தில் வைத்திருக்கும் போது புதிய புதிய காரியங்களை நாம் உணர்ந்து கொள்ள முடியும், அல்லது ஞானமுள்ள காரியங்களை நாம் பேச முடியும். இப்படியாக மூன்று வகையான ஜனங்கள் இருக்காங்க. அப்போ இந்த மூன்று வகையான ஜனங்களுக்கும் பார்த்தீங்கன்னா அந்த தேவனுடைய வார்த்தையை சாப்பிட்ற விதம் மூணு டைப்பான சாப்பாடு தான் அவங்க எடுப்பாங்க. ஆனால் ஒவ்வொருத்தரும் சாப்பிட்றது வந்து ஒருத்தருக்கு பிடிக்காது, இவங்களை அவங்களுக்கு பிடிக்காது, அவங்கள இவங்களுக்கு பிடிக்காது. ஆனால் எல்லா ஜனங்களும் இன்றைக்கு சமுதாயத்தில் ஒன்றா தான் இருந்துகிட்ருக்காங்க. ஆனால் மூணு பேரும் தங்களுடைய கொள்கையில் ரொம்ப பிடிவாதமாக இருப்பாங்க, அதுக்குன்னு உயிரவே கொடுத்தாலும் கொடுப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு அதுதான் பிடிச்சிருக்குது. இப்படியாக வந்து இன்றைக்கு தேவனுடைய வார்த்தையை மூன்று வகையில் புசித்து கொண்டிருக்கிறார்கள். வெளிப்படுத்தல் 17:14 வெளிப்படுத்தல் 17:14 முதலாவது அழைக்கப்பட்டவர்கள், முதலாவது தேவனுடைய வார்த்தையை வாய்க்கு சமீபமாக ஏற்றுக்கொண்டு அதற்கப்புறம் கொஞ்ச நாள் ஆகும்போது அந்த வார்த்தையை இருதயத்துக்கும் ஏற்றுக்கொண்டு, மூன்றாவதாக அந்த வாயிலையும் இருதயத்திலையும் சிந்தித்து தியானிக்கிறதுனால ஏற்றுக்கொண்டு உண்மையுள்ளவர்களாக மாறியிருக்கிறார்கள். அப்போ இந்த மூன்று வரிசையை கடந்து வந்தவர்கள் அங்கே ஆட்டுக்குட்டியானவரோடு கூட இருக்கிறார்கள். அப்போ அழைக்கப்பட்டவங்களாக இருக்கணும், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக இருக்கணும், அப்புறம் உண்மையுள்ளவர்களாக இருக்கணும். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா அழைக்கப்பட்டவர்கள் அநேகர். அப்படின்னா தேவனுடைய வார்த்தையை வாய்க்கு மட்டும் சமயமாக வைத்து புசித்து கொண்டிருப்பவர்கள் அநேகர். அப்போ அந்த கல்யாண விருந்துக்கு கூப்பிடும்போது பார்த்தீங்கன்னா அந்த கல்யாண விருந்து வந்து வாயில் சாப்பிட முடியாது. கல்யாண விருந்து இருதயத்தில் சிந்தித்து தியானித்து ஏற்றுக்கொள்ளக்கூடியது. அப்போ அந்த மாதிரி இருக்கிறதுல இவங்க கூப்பிடும்போது நாங்கள் வர முடியாது, எங்களுக்கு வாய் அளவில் வந்து நல்லா பேசி எங்களுக்கு தெரிஞ்சதை வச்சே தான் நாங்கள் போயிட்டுருக்குறோம், இந்த இருதயத்தில் வேலை கொடுக்கறதுன்னு சொன்னால் எங்களுக்கு முடியாது, அதனால் அந்த கல்யாண விருந்துக்கு நாங்கள் வரல. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த அழைக்கப்பட்டவர்களை வாயினால் தேவனுடைய வார்த்தையை பேசி கொண்டு இருக்கிறவர்களை கொஞ்சம் இருதயத்திலேயே சிந்தித்து தியானித்து நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள், கல்யாண விருந்துக்கு வாருங்கள் அப்படின்னு சொன்னால் இது கொஞ்சம் கஷ்டமான காரியம், எங்களுக்கு வேறு முக்கியமான வேலைகள் இருக்குது, அதனால் நாங்கள் அங்கே போய் எங்களுடைய வேலையை செய்ய வேண்டியதாக இருக்குது. அப்போ அழைக்கப்பட்டவர்களாக இருந்து தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக முன்னேறுவது ரொம்ப ரொம்ப கடினம். ஆனால் ஒரு சிலவர்கள் எப்படியும் முன்னேறிடுவாங்க, அதை சிந்தித்து தியானித்தா போதும் அந்த வார்த்தை நம்முடைய இருதயத்துக்கு போகும். ஆனால் இருதய கதவை நல்லா சாத்திட்டு வாயளவில் மட்டும் இருந்துக்கிட்டு நம்முடைய இருதயத்தை நம்ம மனம் போன போக்கில் போயிட்டே இருக்கும்போது அந்த தேவனுடைய வார்த்தைகள் நம்மளுக்கு ஒன்றுமே உதவி செய்யாது. ஏசையா 37:30-32 வரை வாசிப்போம். ஏசையா 37:30-32 வரை
உனக்கு அடையாளமாய் இருப்பது என்னவென்றால் இந்த வருஷத்திலே தப்பி பயிராகிறதையும் இரண்டாம் வருஷத்திலே தானாய் விளைகிறதையும் சாப்பிடுவீர்கள், மூன்றாம் வருஷத்திலோ விதைத்தது அறுத்து திராட்சை தோட்டங்களை நாட்டி அவைகளின் கனிகளை புசிப்பீர்கள், யூதா வம்சத்தாரில் தப்பி மீந்திருக்கிறவர்கள் மறுபடியும் கீழே வேர்பற்றி மேலே கனி கொடுப்பார்கள், மீதியாயிருக்கிறவர்கள் எருசலேமிலும் தப்பினவர்கள் சீயோன் மலையிலும் இருந்து புறப்படுவார்கள், சேனைகளுடைய கர்த்தரின் வைராக்கியம் இதை செய்யும்.
போதும். இங்க பாத்தீங்கன்னா இங்கேயும் மூன்று வகையான ஜனங்கள் இங்க கொடுக்கப்பட்டிருக்கிறது. முதலாம் வருஷம் அப்படின்னா முதல் 2-3 காரியங்கள் போட்டிருக்குது. முதலாம் வருஷம் வந்து தானாய் விளைகிறது, ஆனால் தமிழ் பைபிளில் வந்து தப்பி பயிராயின்னு போட்டிருக்குது, ஆனால் ஆங்கில வேதாகமத்தில் தானாய் விளைகிறது. முதல் வருஷத்திலே தானாய் விளைகிறதை சாப்பிடுவீர்கள் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில் தானாக நம்மளுக்கு என்ன வந்து சேருதோ அல்லது தானாக நம்மளுக்கு என்ன புரியுதோ அதைத்தான் மனுஷன் சாப்பிடுவான். ஆனால் ரெண்டாவது படி அப்படின்னு கேட்டிங்கன்னா தப்பி பயிராகிறதை புசிப்பீர்கள். அப்படின்னா இந்த முதல் படியை விட ரெண்டாவது படி உயர்ந்திருக்கிறவங்க தப்பி பயிரானது சொன்னால் மற்றவங்களுக்கு தெரியாத காரியத்தை தேடி தேடி சிந்தித்து கொஞ்சம் ஞானமாக பேசுகிறவங்க இவங்களை தான் தப்பி பயிராகிறதை சாப்பிடுவார்கள். மூன்றாம் வருஷத்தில் விதைத்து அறுத்து நாட்டி அதை புசிப்பார். அப்போ மூன்றாம் வருஷங்கிறது மூன்றாவது படி, அது உண்மையுள்ளவர்கள். அப்போ இங்கே விதைக்கிறதுக்கு இடம் நிலம் இருந்தால் தானே விதைக்க முடியும். அப்போ மூன்றாவது படியில் தாண்டி வந்திருக்கிறவங்க தங்களுடைய இருதயத்தில் தேவனுடைய வார்த்தைகளை விதைத்து அது வளரச் செய்து அது வளர்ந்து கனி கொடுத்து 30, 60, 100 வரும் பொழுது அதை புசிப்பார்கள். அப்போ மூன்றாவது படியில் வர்றவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா யூதா கோத்திரத்தை சார்ந்தவங்க தான் வர முடியும். அப்படின்னா தேவனுடைய வார்த்தை வாய்க்கும் இருதயத்துக்கும் சமீபமாக இருந்தால் தான் அங்கே வந்து விதை வளரும். இல்லாட்டினா அந்த ஒரு தாளந்து வாங்கினவன் போய் ஆழமாக குடி நோண்டி புதைச்சி வச்சான் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்கும். அப்போ மூன்றாம் வகை ஜனங்கள் யூதா கோத்திரத்தை சார்ந்தவர்கள். அவர்கள் கீழே வேர் பற்றி மேலே கனி கொடுப்பார்கள். அப்படியாக இந்த மூன்று வகையான ஜனங்கள் இன்றைக்கு வேத புஸ்தகத்தை வைத்து கொண்டு சமுதாயத்தில் இருக்கிறார்கள். இதில் நாம் எந்த வகையான ஜனங்கள்? மூன்றாம் வகையான ஜனங்கள். சோத்திரம், பரவாயில்ல. அப்போ வேர் விதைய இருதயத்தில் போட்டு செடி நல்லா வளர்ந்துருக்குது. எவ்வளோ விளைஞ்சிருக்குது? 30, 60, 100? 100. ஐயாப்பா சோத்திரம், ஒன்றும் கூட குறையல. சோத்திரம், சோத்திரம். சரி, இப்போ பார்ப்போம் எப்படின்னு. 100 விளைஞ்சிருக்குதா, எத்தனை விளைஞ்சிருக்குதுன்னு என்னன்னு பார்ப்போம். முதல் வகை எரேமியா 12:1-2. எரேமியா 12:1.
உம்முடைய நான் வழக்காட போனால் தேவரே நீதி உள்ளவராமே, ஆகிலும் உம்முடைய நியாயங்களை குறித்து உம்முடைய நான் பேசும்படி வேண்டுகிறேன். ஆகாதவர்களின் வழி வாய்க்கிறதென்ன? துரோகம் செய்து வருகிற அனைவரும் சுகித்திருக்கிறதென்ன? நீர் அவர்களை நாட்டினீர், வேர் பற்றி தேறி போனார்கள், கனியும் கொடுக்கிறார்கள். நீர் அவர்கள் வாய்க்கு சமீபமும் அவர்கள் உள்ளிந்திரியங்களுக்கோ தூரமாய் இருக்கிறேன்.
தூரமாய் இருக்கிறேன். ஆனா கனி கொடுத்துட்டாரு 100க்கு 100. ஆனா இங்க வசனம் என்ன சொல்லுது? வேர் பற்றி கனியும் கொடுத்துட்டாங்களாமா, ஆனா தேவனுடைய வார்த்தை எங்க இருக்குது? ஆமா, இருதயத்துக்கு தூரமா இருக்குது, வாய்க்கு சமீபமாக இருக்கு. ஆமாம், வாயளவில் சொல்லிடலாமே. கனினா பேச்சளவில் காமிக்க முடியாது, கிரியில தான் காமிக்க முடியும். கனி கீழே வேர்பற்றி அப்படின்னா இருதயத்தில் வேரூன்றி கனி வந்து மேலே கொடுக்க முடியும். அப்படின்னா கிரியில தான் நம்ம கொடுக்க முடியும். வாயில் சொன்னால் நம்ம போதுமா? சர்க்கரைன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாத்தையும் சொல்லிட்டா இனிக்குமா அது? ஆமாம், அதுக்கு பொருளாக கொடுக்கணும். அப்படியாக இன்றைக்கு வந்து தேவ ஜனங்கள் மத்தியில் ஆகாதவனுடைய வழி வாய்க்கிறது என்ன அப்படின்னா, அவங்க நினச்ச காரியமெல்லாம் நல்லா நடக்கும். அவங்க மனசில் என்னென்ன நினைக்கிறாங்களோ நல்லா நடக்கும். சுகித்திருக்கிறார்கள் அப்படின்னா என்ன? சுகித்திருக்கிறாங்கிறது மலையாள வார்த்தை. மன ரம்மியமாக எல்லாமே நடக்குது. நல்ல கனி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, 100க்கு 100. நல்ல கனி இருக்குது, எல்லா ஆசீர்வாதங்களும் இருக்குது. ஆனால் தேவனுடைய வார்த்தை வாய்க்கு தான் சமீபமாக இருக்குது, இருதயத்துக்கு தூரமாக இருக்கிறது. ஏசையா 29:10-14 வரை. பைபிள் எடுத்து வாசிக்க சொன்னால் தெரியும், இவங்க தேவனுடைய வார்த்தைகள் வாய்க்கு சமீபமாக இருந்து உதடுகளிலே கணம் பண்ணுகிறார்களா, அல்லது உண்மையாகவே இருதயத்தில் தேவனுடைய வார்த்தை பக்கமாக இருக்குதாங்க. அப்போ தேவனுடைய வார்த்தை வாய்க்கும் இருதயத்துக்கு பக்கமாக இருந்தால் தேவனுடைய வார்த்தையை வாசித்து அர்த்தம் சொல்ல சொன்னால் கண்டிப்பாக சொல்லணும். அப்படி சொல்ல முடியாமல் ஐயோ இது யாருக்குமே தெரியாது முத்திரை போட்டிருக்குது அதனால் எனக்கு தெரியாதனால இந்த உலகத்தில் யாருக்குமே தெரியாது அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அது மனுஷரால் போதிக்கப்பட்ட கற்பனை, தேவனுடைய வார்த்தை வாய்க்கு மட்டும்தான் சமயமாக இருக்கிறது. அப்போது தேவனுடைய வார்த்தை இருதயத்துக்கு சமயமாக இருக்கும்போது என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா அங்கே இருதயத்திலே சிந்தித்து தியானித்து தேவனுடைய வார்த்தைகளை உணர்ந்து கொள்ளக்கூடிய ஞானம் தேவன் கட்டளையிடுவார். அப்போ தேவனுடைய வார்த்தையை நம்முடைய இருதயத்துக்கு விளக்கும் போது அந்த எந்த ஒரு வேலையும் இருதயம் செய்யாது. ஏன்னா நம்முடைய சொந்தமான காரியத்தினுடைய வேலையை செய்கிறதுக்கு அங்கே நேரம் பத்த மாட்டேங்குது இருதயத்தில். அதனால் தேவனுடைய வார்த்தைக்கு அங்கே இடம் இல்லை. தேவனுடைய வார்த்தைக்கு இடம் இல்லாதனால தேவனுடைய வார்த்தைகளை சிந்திக்கிறதுக்கு அங்கே நேரம் இல்லை. இப்படியாக தேவனுடைய வார்த்தை எங்கே இருக்கிறது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு தேவனுடைய வார்த்தையை வாசிக்க சொன்னால் போதும், அவங்கள கண்டுபிடிச்சிடலாம். இவங்களுக்கு வாய்க்கு தான் சமயமாக இருக்காங்க, இருதயத்தில் தேவனை விட்டு விலகி இருக்கிறார்கள். எசேக்கியேல் 33 வரை, எசேக்கியேல் 33 வரை. போதும். எப்படி நல்லா நேர்த்தியா கீத வாத்தியத்தை வாசிச்சு அப்படின்னா தேவனுடைய வார்த்தைகளை எந்த அளவுக்கு விளக்கமாக நிதானமாக நல்ல தெளிவாக சொல்ல முடியுமோ அவ்வளவும் சொன்னாலும் ஜனங்களுடைய வேலை என்னன்னு கேட்டிங்கன்னா தினந்தோறும் கூடி வருகிற வழக்கத்தின்படி தேவனுடைய வார்த்தையை நல்லா உட்காந்து கேட்பாங்க. கேட்கறதுக்கு நல்லா இருக்குது. என் ஜனங்கள் போல் உட்கார்ந்து உன் வார்த்தைகளை கேட்கிறார்கள். அப்படின்னா என் ஜனங்கள் போல, என் ஜனங்களாக இல்லை, தேவனுடைய ஜனங்களை போல மாதிரி வார்த்தைகளை கேட்கிறார்கள். ஆனால் இருதயம் பொருளாசை பின்பற்றி போயிடுது. காரணம் என்ன, என்னமா இருக்கும், ஏன் இருதயம் வந்து பொருளாசை பின்பற்றி போகுது? அதெல்லாம் காரணம் இல்லை. கர்த்தருடைய வார்த்தைக்கு இருதயம் சமயமாக இருந்தால் என்ன பிரச்சனையாகும் அப்படின்னா, ஆண்டவர் வந்து ஒருத்தங்கிட்ட சொல்கிறாரு பார்த்தீங்களா, ஒரு ஐஸ்வர்யன் வர்றான், நான் வந்து என்ன செய்யணுன்ட்டு அப்போ நியாயப்பிரமாணத்தை கை கொண்டிருக்கேன்னு அவன் சொல்கிறான். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, உனக்கு உண்டானதெல்லாம் விட்டு நீ தர்த்தரை கொடுத்துட்டு நீ எனக்கு உண்டான வாங்கிட்ட. அப்போ இன்றைக்கு தேவனுடைய வார்த்தைகளை வாய்க்கு சமயமாக வைத்திருக்கிறவர்கள் என்றைக்கு தங்களுடைய இருதயத்துக்கு சமயமாக கொண்டு போகும் பொழுது தேவன் சொல்லிட்டாருன்னீங்களா, எல்லாத்தையும் விற்று ஏழைகள் கொடுத்துட்டு எனக்கு பின்னால் வான்னு சொல்லிடுவார் என்னையும். அதனால் தேவனுடைய வார்த்தை இருதயத்துக்கு பக்கமாகவே கொண்டு போகக்கூடாது, இப்படியே போகிற வழியிலே போயிட்டே இருப்போம் அப்படின்னு சொல்லி அந்த இருதயத்தை நல்லா சாத்தி வச்சுக்குவாங்க. அப்போது பொருளாசைங்கிறது வந்து சின்ன அளவில் இருந்தாலும் சரி எந்த அளவில் இருந்தாலும் சரி பொருளுங்கிறது நம்மக்கிட்ட வரல. ஆனால் இங்கே வசனம் என்ன சொல்லுது, பொருள் இருக்கிறவங்களை பற்றி சொல்லலை. இங்கே பொருள் ஆசை, அது எப்படியாவது நம்ம அபகரிக்கணும், அதை கொண்டு வந்து சேர்த்தரணும், அப்போ உலக பிரகாரமான காரியங்களை நாடி தேடி தான் ஓடுது. அப்போ தேவனுடைய வார்த்தையை வந்து கேட்கிற ஜனங்கள் தேவ ஜனங்களைப் போல இருக்கிறார்கள். ஆனால் இறுதியாக என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா, இதையெல்லாம் கேட்டுட்டு நம்ம இது இருந்தோம்னா, மனம் திரும்பி நல்ல பிள்ளையாக இருந்தோம்னா நம்ம உலகத்தில் சொத்துன்னு சேர்க்க முடியாது, காசு பணம் நிறைய வச்சுருக்க முடியாது, சன்னியாசியாக போயிட வேண்டியது தான் அப்படின்னு சொல்லி பயந்து நல்ல பிள்ளைங்க மாதிரி உக்காந்து ஆண்டவருடைய ஜனங்கள் போல உக்காந்து கேட்டு போயிடுவாங்க. ஆனால் ஊழியக்காரன் என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா, எப்படியெல்லாம் அந்த ஜனங்களுக்கு சொல்ல முடியுமோ, படித்தவங்களுக்கு, படிக்காதவங்களுக்கு, ஏழைகளுக்கு, பணக்காரங்களுக்கு, சின்ன பிள்ளைகளுக்கு, வாலிபர்களுக்கு, எந்தெந்த மாதிரியெல்லாம் புரிய வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு கீத வாத்தியத்தை நேர்த்தியாய் வாசிக்கிற நல்ல நிபுணனை போல இருந்து தேவனுடைய வார்த்தை சொன்னாலும் அது வந்து பிரயோஜனம் இல்லாமல் இருக்கு. கடைசி ஒரு வார்த்தை சொல்லுது பாருங்க, இதோ அது வருகிறது. எது வருகிறது? எது வருகிறது சொல்லுங்க பாப்போம். அது வருகிறதுனா எது வருகிறது? இது கரெக்டான வார்த்தை சொல்றவங்க யாருன்னு பாப்போம். கரெக்டா? இப்ப இதோ அது வருகிறதுன்னு சொல்லியிருக்கு. அது எது வருகிறது? அது வருகையில் தங்கள் நடுவிலே ஒரு தீர்க்கதரிசி இருந்தான் என்று அறிந்து கொள்வார்கள். இந்த இதுலேயே அதனுடைய அர்த்தம் இருக்குது. எது வருது?
இல்லை
அது இல்லை. அப்படின்னா தேவனுடைய நியாய தீர்ப்பு. அப்போதான் சொல்லுவாங்க, அன்னைக்கு ஒரு ஆள் உட்காந்து நல்லா குழல் ஊதினாரு, சங்கீதம் பாடினாரு, கேட்கல, இன்னைக்கு ஐயோ அம்மான் ஆண்டவர்னு புலம்பி உட்காந்து பாட வேண்டிய நேரம் ஆகி போச்சு. ஆமாம், அதனால அது வருகிறது. அப்படின்னாவே அது வந்தவங்க கரெக்டாக புரிஞ்சுக்குவாங்க, வராதவங்க இன்னைக்குலேருந்து தெரிஞ்சுக்குங்க. அது வருகிறதுனா தேவனுடைய நியாயத்திற்கு வருகிறது. மத்தேய் 15:8-9.
ஜனங்கள்
போல உட்கார்ந்து தேவனுடைய வார்த்தையை கேட்கிறாங்க ஆண்டவர் சொன்னாரு. ஆனா இங்க பாத்தீங்கன்னா ஆராதனையே வீண். அப்படின்னா மேல் மட்டத்திலிருந்து கீழ் மட்டத்தில் இருக்கிற வரைக்கும் எல்லாம் உதடுகளில் கனம் பண்ணுறதெல்லாம் மாய்மாலந்தான், வீணான ஆராதனை. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா மைக் செட்டை வச்சுக்கிட்டு ரேடியோவை வச்சுக்கிட்டு ஊரவே கலாட்டா பண்ணி அங்கே ஆண்டவரே ஆராதனை ஏற்றுக்க மாட்டேங்கிறாரு. அதனால என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, மைக் செட்டை வச்சு வால் போஸ்ட் அடித்து ஊருக்கே வந்து கலாட்டா பண்ணுறாங்க. அங்கே ஆண்டவர் தள்ளுனதுனால தான் இங்கே எப்படியாவது நம்முடைய ஆராதனை இவங்களாவது ஏற்றுக்கொள்ளட்டும். அப்போது வாயினால் தேவனிடத்திலே சேர்ந்து உதடுகளினால் கனம் பண்ணுகிறார்கள். அப்படி நான் பாட்டு பாடுறது, தேவனை துதிக்கிறது, மயமப்படுத்துறது எல்லாமே வேஸ்ட்டு. இருதயத்தை அடைச்சிக்கிட்டு என்னென்ன வேலைகளை நம்ம பண்ணாலும் அதில் ஆண்டவர் அங்கீகரிக்கிறதில்ல, எல்லாமே வீணாக தான் பண்ணுறீங்கன்னு ஆண்டவர் சொல்கிறாரு. மார்க் 7:6-7. போதும். இங்க பாத்தீங்கன்னா, இருதயம் தேவனை விட்டு தூரமாய் விலகி இருக்கிற சமயத்துல அந்த இருதயத்துல யார் இருக்கிறா? அப்படின்னா மனுஷனுடைய கற்பனைகள் அங்கே உள்ளே வந்து உட்காண்டிருக்கு. அப்போ தேவனுடைய கற்பனைகளை நம்ம இருதயத்தில் வைக்கும்போது தான் இங்கே மனுஷனுடைய கற்பனைகள் வெளியே போகும். இவன் என்ன பண்றானா, தேவனுடைய கற்பனைகளை வெளியில அனுப்பி விட்டுட்டு நம்மளதை கொண்டு வந்து உள்ள வச்சுக்கலாம். அப்புறம் எப்படி ஆண்டவர் ஏற்றுக்கொள்வாரு? அப்ப தேவனுடைய கற்பனைகள் இருதயத்துல இருந்தாதான் அங்க பேச்சு, பிரசங்கம், ஜபம், ஆராதனை எல்லாத்தையும் ஆண்டவர் ஏற்றுக்கொள்வார். அதை விட்டு போட்டு எங்கேயோ மனுஷன் எங்கேயோ ஒரு சபையில உருவாக்குனாங்கன்னு சொல்லிட்டு அது அந்த உபதேசம், நாங்க இந்த சபைக்காரங்க, நாங்க அந்த சபைக்காரங்க, இப்படிப்பட்ட கொள்கைகளை வச்சுக்கிட்டு இருக்கும்போது இது பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவ சமுதாயத்தில் முக்காவாசி எல்லா ஆத்துக்கிட்டையுமே இருக்குது. இன்ன சபைக்காரங்கன்னு சொல்லிட்டானாவே போதும் அங்கே மனுஷனுடைய கற்பனைகள் இருக்கிறது. இவங்க அவங்கள விக்கிரகாரம்பாங்க, அவங்க இவங்கள விக்கிரகாரம்பாங்க, மாற்றி மாற்றி சொல்லிட்டு இருப்பாங்க. இதுலையே தெரிஞ்சுக்கலாம் தேவனுடைய வார்த்தை அவங்களுடைய இருதயத்தில் இல்லை. இப்படியாக மனுஷனுடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து வீணாய் ஆராதனை செய்கிறார்கள். அதனால எந்த சபை பிரிவை சேர்ந்தவங்களாக இருந்தாலும் சரி, அந்த சபைகள் தேவனுடைய கற்பனைகளை இருதயத்தில் வைத்திருக்க வேண்டும். இல்லாட்டினா மனுஷனுடைய கற்பனை வச்சு தான் இல்லாத சாஸ்திரமெல்லாம் பார்த்துக்கிட்டு தேவனுக்கு வீணான ஆராதனை செஞ்சுட்டு இருக்க வேண்டியதுதான். நீதிமொழிகள் 5:3-7 நீதிமொழிகள் 5:3-7 இருதயம் தேவனை விட்டு தூரமாய் விலகி இருக்கிற சமயத்துல என்ன நடக்குன்னு கேட்டீங்கன்னா, நம்ம காதல கேட்கறதெல்லாம் நல்லதா இருக்கும், ஆனா இங்க வசனம் சொல்லுது என் வாயின் வசனத்துக்கு செவி கொடுங்கள். அப்ப முதலாவது ஆண்டவர் சொல்றார், மகனே உன்னுடைய இருதயத்தை எனக்கு தா அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். காரணம் எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, அது தேவன் உண்டாக்கின பொருள், அங்க தேவனுடைய வார்த்தைகள் தான் இருக்கணும். அதனால தேவனுடைய வார்த்தைகள் இருந்தால்தான் அவன் இந்த பூமியில் சந்தோஷமாக இருப்பான். அப்போ அவன் தேவனுடைய வார்த்தைகள் ஒரு மனிதனுடைய இருதயத்தில் இருக்கும்போது அவன் தேவனுடைய குமாரன் என்று எனப்படுகிறான். அப்போ தேவனுடைய வார்த்தைகளை வந்து ஒரு மனுஷன் இருதயத்தில் வைக்காமல் இருக்கும் பொழுது இங்கே என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, பரஸ்திரியின் உதடுகள் தேன் கூடு போல் ஒழுகும். பரஸ்திரின்னு சொன்னால் அந்நிய ஸ்திரி. அந்நிய ஸ்திரீன்னு சொல்லும்போது சபை, அந்நிய சபை. அப்போ சபைன்னு சொன்னால் மணவாட்டி சபை. அப்படின்னா கிறிஸ்துவனுடைய வார்த்தையை பின்பற்றி இருக்கிறவர்கள் தான் கிறிஸ்துவின் சபையாக முடியும். அப்போ மணவாட்டி சபையை சேராத அல்லது கிறிஸ்துவனுடைய வார்த்தையை பின்பற்றாத எல்லாருமே அந்நிய ஸ்திரீகள் தான். அப்படின்னா சபைகள், மணவாட்டி சபையை சேராத எல்லா சபைகளுமே அந்நிய சபைகள் தான். அப்போ அந்த சபைகளுடைய பிரசங்கம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, உதடுகள் தேன்கூடு போல் ஒழுகும். ஆமாம், ரொம்ப சக்கரையாக பேசுவாங்க. ஆமாம், எல்லாம் நடக்கும். இப்போ கேட்குறதுக்கு நல்லா இருந்தது, அப்படி இருந்தது, இப்படி இருந்ததுன்ட்டு நாமளும் நம்புற மாதிரி இருக்கும். ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அவள் செய்கள் முடிவோ எட்டியை போல கசக்கும். அப்போதான் தெரியும் என்னடா அது, பேசுறத ஒன்று செய்கிறத ஒன்றா இருக்குது, இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்புறம் இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் போல் கூர்மையுள்ளதாக இருக்கும். அப்போ தேவனுடைய வார்த்தை தான் இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் போல் கூர்மையாக இருக்குதுன்னா, இங்கே தீமை செய்கிறாங்க பார்த்தீங்கன்னா, அந்த தீமை செய்கிறது ரொம்ப ஞானமாக நுணுக்கமாக யாரையும் பாதிக்காதபடி அவங்க காதை மட்டும் பிடிச்சி கிள்ளி விட்டுருவாங்க. ஏன்னா வெளியில் எல்லாத்துக்கும் தெரிஞ்சதுன்னா வம்பா போயிரும்ல. ஆமாம், ஆனால் அடுத்த விசுவாசிக்கு தெரிஞ்சதுன்னா ஏன்னா இப்போ கிறிஸ்தவ மதத்துலேயே இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பழமொழியெல்லாம் கொஞ்சம் ரொம்ப உருவாகிட்டே வருது. கிறிஸ்தவ மதத்தில் பார்த்தீங்கன்னா பல சபைகளுக்கு போயிட்டு வந்தவங்களுக்கு தெரியும், எல்லா பக்கமும் இந்த மாதிரி பிரச்சனைகள் உருவாகி உருவாகி வந்ததுனால நிறைய ஆத்மாக்கள் வந்து ஞானம் உள்ளவர்களாக இருந்து விழிப்புள்ளவர்களாக இருக்காங்க இன்னைக்கு. அப்போ ஒரு விசுவாசிக்கு தெரிஞ்சதுன்னா அந்த விசுவாசி என்ன தினமும் பண்ணுவான், அவன் வந்து விசுவாசி வந்து விச ஊசியாக மாறிடுவான். அதனால தான் இன்னைக்கு சபையெல்லாம் பிரிஞ்சு ஓடுறதுக்கு காரணம். ஆமாம், ஒருத்தனுக்கு விச ஏறிடுச்சுன்னா அந்த விஷத்தை மற்ற விசுவாசிக்கு போட்டான்னா அது வந்து விச ஊசி. சபைகள் இன்னைக்கு பிரிஞ்சு போகிறது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா சக்கரை மாதிரி பேசிட்டு ஆமாம் விஷத்தை ஏற்றிடுவாங்க. சோத்ரம். அப்புறம் அவள் காலடிகள் நம்ம கண்டுபிடிக்க முடியாது, நல்லவனாக இருப்பான் கெட்டவனாகவும் இருப்பான், இப்படியா அப்படியான்னு சொல்லி தெரியவே தெரியாது. ஒரு நாளைக்கு போலீஸ் வந்து பிடிச்சிட்டு போகும்போது தான் தெரியும். எப்பா ஆமாம், இல்லை இல்லை கிறிஸ்துவா இருந்து கிறிஸ்துவா இல்லை இந்த ஆமாம் நல்லவனா கெட்டவனானா கண்டுபிடிக்க முடியாது. இன்னைக்கு நிறைய சபைகள் பார்த்தீங்கன்னா நிறைய சபைகளில் ஒரு வியாபார ஸ்தலம்தான். எப்படி அன்றைக்கு வந்து இயேசு கிறிஸ்து தேவாலயத்தில் ஆமாம் சவுக்கு எடுத்து அடித்து துரத்துன மாதிரி இன்றைக்கும் அதே மாதிரி தான் தேவனுடைய ஆலயத்தில் எல்லா புரோக்கர்களும் வந்து உள்ள உட்காந்துருக்காங்க. கல்யாண புரோக்கரு, லேண்டு புரோக்கரு, அதுக்கப்புறம் இன்ஸ்டால்மெண்ட் புரோக்கரு, எல்லா டைப்பான ஆளுகளும் மெட்ராஸில் நாங்கள் நிறைய சபைகளை பார்த்துருக்கோம். ஏதோ ஒரு வியாபாரத்தை வச்சுக்கிட்டு தான் உள்ளே வருவாங்க. ஒன்றும் இல்லைன்னா முறுக்கு பிஸ்கெட்டு அப்பளம் தோடு ஜிமிக்கி கம்மலுன்னு சொல்லிட்டு எல்லா கடையும் வந்து சபைக்கு வந்துடும். மெட்ராஸில் ஐசிஎஃப்ல சம்பளம் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா எல்லா கடையும் அங்கே போயிடும். ஆமாம், அங்கே போய் நின்று போகிறவங்கெல்லாம் எல்லாமே லைனாக அங்கே எந்த பொருளையும் தேடி கடைக்கு ஓட வேண்டாம், அங்கே போகும்போது எல்லா பொருளையும் வாங்கிட்டு போயிடலாம். அந்த அளவுக்கு அவங்களுக்கு சம்பளம் இருக்குது, அதனால் எல்லா கடைக்காரனும் அங்கே ஓடிடுவான் வண்டியை போட்டுக்கிட்டு. அந்த மாதிரி இன்றைக்கு சபைன்னு சொல்லி இருந்தாச்சுன்னா நாலு பேர் வருவான், எப்படியாவது இவங்ககிட்ட ஒரு வியாபாரம் பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கு சபையை வந்து சந்தை கடையாக மாற்றிருக்காங்க. அறிய முடியாது. ஆதலால் பிள்ளைகளே இப்பொழுது எனக்கு செவி கொடுங்கள், அப்போ என்னுடைய வாயின் வார்த்தைகளை உங்களுடைய இருதயத்தில் ஏற்றுக்கொள்ளுங்கள். தேவனுடைய வார்த்தைகள் இருதயத்தில் இல்லைன்னா எப்படியாவது எங்கேயாவது ஒரு பிரச்சனை மாட்டிக்குவான். இப்போ சமீபத்தில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு சபையில் போதகர் எத்தனையோ கோடிக்கணக்கான ரூபாய் சுருட்டியிருக்கார், அதை செய்கிறேன் இதை செய்கிறேன்னு சொல்லி காசை வாங்கி வாங்கி கடைசியில் பிரச்சனையாகி கிறிஸ்துவ சபையில் வந்து இன்றைக்கு உலகத்தில் நடக்கிறத விட ரொம்ப மோசமாக நடக்குது. அப்போ காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா தேவனுடைய வார்த்தையை வந்து ஒரு மனுஷனுடைய இருதயத்தில் இல்லைன்னா உள்ள போதகருடைய இருதயத்தில் இல்லைன்னா எல்லா விசுவாசியும் ஏமாத்திடுவாங்க. ஏசியா 28:14-18 வரை. இங்கே வாயினால் தேவனிடத்தில் சமீபமாய் வந்திருக்கிறவர்கள் சொல்கிற காரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா நாங்கள் ஆமா, மரணத்தோடு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறோம், பாதாளத்தோடு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறோம். அப்போ இயேசு கிறிஸ்து பூமியில் வரும்போது சொல்றாரு, இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. அப்போ இந்த கல்லின் மேல் சபை கட்டிருந்தா தானே பாதாளத்தின் வாசல்கள் வந்து மேற்கொள்ளாது. அப்போ அந்த கல்லின் மேல் இல்லாம மணல் மேல் கட்டியிருந்தா கண்டிப்பாக மேற்கொள்ளும். அப்போ இருதயத்தில் வந்து தேவனுடைய வார்த்தை இருந்தாதான் அங்கே பாதாளத்தின் வாசல்கள் அல்லது மேற்கொள்ளாது. அப்படின்னா பாதாளத்தின் வல்லமைகள் மேற்கொள்ளாதுன்னு அர்த்தம். அப்போ கட்டினதே மணல் மேலே, மணல் மேலே கட்டியிருக்கும் போது தேவனுடைய நியாய தீர்ப்பு வரும்போது கண்டிப்பாக அது அழியும். அப்போ இங்கே சொல்கிறது, மரணத்தோடு ஒப்பந்தமும் பாதாளத்தோடு உடன்படிக்கையும் பண்ணினோம். இந்த ரெண்டு உடன்படிக்கை பண்ணிட்டு கூட இன்னும் ரெண்டு உடன்படிக்கையும் பண்ணுறாங்க, என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆமாம், பொய்யுக்கு அடைக்கலமாக வந்து சேர்ந்துருக்காங்க, அப்புறம் மாயின் மறைவிடத்தில் வந்திருக்காங்க. இந்த ரெண்டு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறவங்களும் தேவனுடைய வார்த்தை இருதயத்தில் இல்லை, ஆனால் பொய்யுக்கு மறைவிடத்தில் வந்து மாயை அடைக்கலத்திலே மறைஞ்சிட்டு இருக்காங்க. அப்போ என்ன கேட்டாலும் சரி, பொய் அல்லது மாயை, மாய்மாலம் அல்லது பொய், இந்த ரெண்டையும் வச்சே ஜமாளிச்சிடலாம். அப்போ தேவனுடைய வார்த்தை வாய்க்கு மட்டும் சமயமாக இருக்கிறவர்கள் எல்லா கேள்விக்குமே என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஒன்றா பொய் இல்லாட்டினா ஒரு மாய்மாவும். ஆனால் தேவனுடைய வார்த்தை வல்லமையோடு கிரியை செய்யும் பொழுது, நியாய தீர்ப்பு வரும் பொழுது, பொய்யும் போய் மாய்மாலம் போய் ஒன்றும் இல்லாமல் தரமாட்டமாய் போய். அதனால் தேவனுடைய வார்த்தை வாய்க்கு சமீபமாக இருக்கிறவர்கள் சொல்லுகிற காரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, புதிய ஏற்பாட்டில் இருக்கிற அந்த காரியத்தை சொல்லி நாங்கள் வந்து பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ளாத சபையில் நாங்கள் இருக்கிறோம், அப்படி நாங்கள் சபையை கட்டியிருக்கிறோன்னு சொன்னாலும் கூட தேவனுடைய வார்த்தை வரும் பொழுது அது மேற்கொண்டு அது வந்து நியாய தீர்ப்பில் அளிக்கப்படுகிறது. ஏசையா 8:5-8 வரை வாசிப்போம். ஏசையா 8 இந்த ஜனம் மெதுவாய் ஓடுகிற சீலோவாவின் தண்ணீரை அசட்டை பண்ணி, மெதுவாய் ஓடுகிற சீலோவாவின் தண்ணீர் எதமா இருக்கும் யாருக்காவது தெரியுமா? தண்ணி மெல்லமா போயிட்டே இருக்கும், யோர்தான் கரம்பரண்டு ஓடும். சொல்லுங்க பாப்போம். தேவனுடைய வார்த்தை மெதுவாய் ஓடுகிற சிலவாவின் தண்ணீர் அப்படின்னா, தேவனுடைய வார்த்தை ஒவ்வொரு மனுஷனிலையும் மெதுவாக வந்துக்கிட்டே இருக்கும். இது உபாகமம் 32:1-2 வாசிப்போம். பனித்துளியின் மேல இல்ல, புல்லின் மேல் வந்து பனித்துளி எப்படி கொஞ்சம் கொஞ்சமா இறங்குது, அந்த மாதிரிதான் தேவனுடைய வார்த்தை ஒவ்வொரு நாளும் சிந்திச்சு தியானிக்கும் போதுதான் ஒரு மனுஷனுக்குள்ள வந்து இறங்கும். அந்த சிலவான் தண்ணீரை வெறுத்து அப்படின்னு சொன்னால், இப்படி ஒவ்வொரு நாளும் படித்து படித்து தான் கேட்டு தெரியணுங்கிறதுக்கு எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எத்தனை நாள் உட்காந்து படிக்கிறது பைபிளை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் என்ன தெரியுங்களா பண்ணுவாங்க, உடனே எல்லாமே தெரிஞ்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய புக்குகளை வாங்கி படிக்கிறது, அங்கே போய் படிக்கிறது, இங்கே போய் படிக்கிறது, எப்படி ஒரு 3 மாதத்தில் பைபிள் ஸ்கூல் இருக்குது, 1 மாதம் பைபிள் ஸ்கூல் இருக்குது, 6 மாதம் பைபிள் ஸ்கூல் இருக்குது, 1 வருஷம் பைபிள் ஸ்கூல் இருக்குது, அப்படி அவங்க எந்த மாதிரி விரும்புகிறாங்களோ அந்த மாதிரி பைபிள் ஸ்கூல் இருக்குது. அங்கே போய் உடனே படிச்சிருவாங்க எல்லாருமே. படிச்சுட்டு என்ன வருன்னு நினைக்கலாம் வருதுன்னு கேட்டிங்கன்னா, அங்கே படித்து முடித்தோடனே பட்டம் பதவி ஆடம்பரம் இந்த மாதிரி இதெல்லாமே வந்துடும். தேவனுடைய வார்த்தையை தினந்தோறும் சிந்தித்து தியானித்து படிக்காமல் தீவிரமாக படித்து மேலே முன்னுக்கு வரணும் அல்லது எல்லாமே தெரியும்னு சொல்லிடுற காரியங்கள் வரும்பொழுது அங்கே வந்து பதவி பெருமை பட்டம் பதவி இந்த மாதிரி காரியங்கள் ஒரு மனுஷனை பின்தொடர்கிறது. பின்தொடர்ந்து அவன் நிறைய ஒரு தேவனுடைய வார்த்தைகளை தெரியணும்னு ஆசைப்பட்டு படித்து 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 வரும்போது எந்த அளவுக்கு வளருதுன்னு கேட்டிங்கன்னா அவன் கழுத்து வரைக்கும் வந்துடும் அவனுடைய ஞானம். படித்து 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 வந்து சிலவங்க பைத்தியம் ஆகிறாங்க பார்த்தீங்களா, இழைப்பு. அப்போது இங்கே கழுத்து வரைக்கும் வேகமாக படித்து 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 வந்ததுனால அப்புறம் வந்து என்ன ஆகும், படிப்பு கழுத்து வரைக்கும் வந்துச்சுன்னா இப்போ தண்ணி இருக்குன்னு
வைங்களேன்
இல்லையா, எப்படி தத்தளிக்கிறது, கழுத்து வரைக்கும் வந்திருக்கு அதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும், கொஞ்சம் மேலே வந்துச்சுன்னா வாய்க்குள்ளே தண்ணி போயிடும் இல்லைங்களா. அப்போ நிறைய காரியங்களை படித்து படித்து வரும்போது நிறைய நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. அப்போ படிக்கும்போது பார்த்தீங்கன்னா நல்லது கெட்டதும் அது இது எல்லாமே மனுஷன் படித்து தான் ஆகணும். அப்படி வரும்போது வாய்க்குள்ளே போச்சுன்னு சொன்னால் எல்லா ஆளுக்கும் உள்ளே போயிடும். அப்போ அதுலேருந்து எப்படியோ அவனுக்கு தப்பிக்கணும், அதனால் என்ன பண்ணுவான், எப்படியாவது முயற்சி எடுப்பான். ஆனால் ஆசைப்பட்டா இன்னமும் நிறையா படிக்கணுன்ட்டு படித்து படித்து வரும்போது எல்லா குப்பையும் மண்டையில் வந்து ஏறிடும். அப்போ அதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு வேறு வழி இல்லாமல் என்ன பண்ணுவான், அப்படியே கழுத்து வரைக்கும் இருந்துக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். ஆனால் இந்த மாதிரி இருக்கிற சமயத்தில் ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா ஏசையா 30:28 போதும் போதும். இப்போ கழுத்து வரைக்கும் வந்துருச்சு படிப்பு, நிறைய அறிவு தெரிஞ்சிருச்சு, ஆனால் எனக்கு அது தெரியும் இது தெரியும்னு வாயில் சொல்லிகிட்டே இருக்கிறான். அந்த நேரம் பார்த்து ஆண்டவர் என்னதுங்களை பண்ணிட்டாரு, வாயில் ஒரு கடுவாளத்தை போட்டார். கடுவாளன்னா என்னன்னு கேட்டிங்கன்னா வாயை விட்டு எடுக்கவே முடியாது. இப்போ குதிரைக்கு கடுவாளம் போட்டாச்சுன்னா குதிரை எடுக்க முடியுமா, வேறு யாராவது வந்து எடுத்தான் விடணும். அந்த மாதிரி இவன் படித்ததே வந்து ஆண்டவர் இவனுக்கு ஒரு கடிவாளமாக போட்டார். கடிவாளமாக போட்டதுனால நான் இவ்வளோ படிச்சிருக்கிறேன் எனக்கு இது தெரியும் அது தெரியும் இது தெரியும்னு சொல்லிக்கிட்டே இருப்பான ஒழிய அந்த வாயில் கடிவாளம் போட்ட ஒரு ஆள் வந்து இல்லை வாய்க்கில் ஏதாவது வச்சுட்டு ஒரு பொருளை வச்சுக்கிட்டு நம்ம பேசுனா நம்ம தெளிவாக பேச முடியுமா, கொண்டவாய் மாதிரி இப்படி பேசணும் இல்லைங்களா. அந்த மாதிரி கழுத்து வரைக்கும் வெளிப்பாடு தரிசனம் வந்துருச்சுன்னா நம்மளுக்கு என்னவோ நாம் சொல்லுவான், தேவனுடைய வார்த்தை இப்படி அப்படி அது தெரியும் இது தெரியும் நான் படிச்சிருக்கிறேன் எனக்கு அவங்களுக்கு தெரியும் இவங்களுக்கு தெரியும் எல்லாம் சொல்லுவாங்களே ஒழியா. இந்த படிப்புங்கிற ஒரு கடிவாளம் ஒரு மனுஷனுக்குள்ளே இருக்கும்போது அந்த கடிவாளம் வந்து அவருடைய பேச்சை வந்து தடுமாற வச்சிடும். இது இங்கிலீஷ் பைபிள்லேருந்து எடுத்து வாசிங்க பார்ப்பாதியா, ஏசையா 30:28 அலைக்கழிக்கிற கடிவாளம். அலைக்கழிக்கிறங்கிறதுனா பேச்சை தடுமாற வைக்கிறது. இங்கிலீஷில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லா போட்டிருக்கு. ஏசையா 30:28
And his spirit, as an overflowing stream, shall reach to the midmost of the neck. So sit a nation with the sieve of empty, and there shall be a bridle in the jaws of the people, causing them to err.
எரர். ஜனங்களை வந்து தவறான வழி நடத்துறதுக்கு இவன் வந்து பேசுவான். அப்போ வாயில் கடிவாளம் போட்டிருக்குதுன்னா எனக்கு அது தெரியும் இது தெரியும், நான் அது படிச்சிருக்கேன் இது படிச்சிருக்கிறான் அப்படிங்கிற ஒரு வெறி வந்து மனுஷனுக்கு தானாகவே வாயில் இருக்கும். அந்த பட்டம் பதவிங்கிற ஒரு வெறி வந்து ஒரு மனுஷனுடைய வாயில் இருந்தால் அங்கே தேவனுடைய வார்த்தையை பேசும்போது அவன் தடுமாறுவான். படி பார்ப்பான். அப்படி வந்து தடுமாறி தடுமாறி பேசுவான். ஏன்னா இங்கே பதவியும் வருது தேவனுடைய வார்த்தையும் வருது, ஆனால் இறுதியத்தில் தேவனுடைய வார்த்தையும் இல்லை, ஆனால் நான் நிறைய படிச்சிருக்கேன்னு சொல்லி சொல்லுவான். அப்படி வந்து இன்றைக்கு தேவனுடைய வார்த்தை வாய்க்கு மட்டும் சமீபமாக இருந்து நிறையா படிக்கணும்னு ஆசைப்பட்டு படித்து தேவனுடைய வார்த்தையை பேசணும்னு சொல்லி பேசும்போது அந்த கடிவாளம் அப்படின்னா அந்த பதவி ஆசை அல்லது அந்த பெருமை வாய்க்குள்ளே இருந்துக்கிட்டு தேவனுடைய வார்த்தையும் கலந்து வரும்போது தடுமாறி தடுமாறி பேசுவான். அதனால தான் நிறைய பேருடைய பேச்சு கேட்கும்போது இதான் அங்கே படிச்சிருக்கேன்னு சொன்னார், இங்கே படிச்சிருக்கேன்னு சொன்னார். பேச்சில் வந்து ஒன்றும் தெளிவு இல்லையே, வாய்க்கில் வந்து ஏதாவது பொருளை வச்சுக்கிட்டு சாக்லேட்டை வச்சுக்கிட்டு பேசினா எப்படி இருக்கும்? அதை அப்படி பேசுறது நம்ம அப்பா அம்மாவுக்கு மட்டும்தான் புரியும், மற்றவங்களுக்கு யாருக்குமே புரியாது. ஏன்னா இவன் அடிக்கடிக்கு இப்படி தான் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தமாஷா எடுத்துக்குவாங்க. ஆனால் சாக்லேட்டை வாய்க்கில் போட்டுட்டு சிவிங்கத்தை வாய்க்கில் வச்சுக்கிட்டு பப்புளுக்காம வச்சுக்கிட்டு பிரசங்கம் பண்ண எப்படி இருக்கும்? இந்த கதை தான் இன்னைக்கு ஸ்தோத்திரம். ஏசியா 48:1-2
இஸ்ரவேல் என்னும் பெயர் பெற்று யூதாவின் நீரூற்றிலிருந்து சிறந்தவர்களும் கர்த்தருடைய நாமத்தின் மேல் ஆணையிட்டு உண்மையும் நீதியும் இல்லாமல் இஸ்ரவேலின் தேவனை அறிக்கை இடுகிறவருமான யாக்கோபின் வம்சத்தாரே கேளுங்கள், அவர்கள் தங்களை பரிசுத்த நகரத்தார் என்று சொல்லி சேனைகளின் கர்த்தர் என்னும் நாமம் உள்ள இஸ்ரவேலின் தேவன் மேல் பற்றுதலாய் இருக்கிறார்கள்.
அறிக்கை இடுகிறாங்க, நாங்கள் தான் பரிசுத்த கூட்டத்தார் பரிசுத்த நகரத்தார் 144,000 பேரில் வர்ற ஆளுக நாங்கள் தான் பரிசுத்தமான ஜாதி நாங்கள் தான். ஆனால் அங்கே கரெக்டாக ஒரு வார்த்தை சொல்லியிருக்கு பாருங்க, உண்மையும் நீதியும் இல்லாமல் கர்த்தருடைய நாமத்தின் மேல் ஆணையிட்டு உண்மையும் நீதியும் இல்லாமல். இருதயத்தில் அங்கே ஒன்றுமே இல்லை, ஆனால் மற்ற எல்லாமே வாயில் வடை சுட்டு பாயசம் காய்ச்சி நல்லா எல்லாமே பரிமாறுறாங்க. ஆமாம், இருதயத்தில் அங்கே ஒன்றுமே இல்லை பாருங்க. அப்போ தேவனுடைய வார்த்தையை நம்மளுடைய வாழ்க்கையில் படிக்காமல் இருந்தால் ஊர் உலகத்தில் எத்தனை பேர் வந்து தேவையில்லாத காரியங்கள்லாம் பேசுவாங்க. நம்ம சிந்திச்சு பார்க்கணும், இது உண்மையான தேவனுடைய வார்த்தையா? நம்ம இருதயத்தில் தேவனுடைய வார்த்தை இருக்குதா? அப்போ நம்ம வந்து கேட்குறவர்களாக மட்டும் இருந்தால் யாராவது எதையாவது சொல்லி நம்மளை ஏமாத்துறதுக்கு சீக்கிர வாய்ப்பு இருக்குது. ஆனால் நம்முடைய இருதயத்திலே தேவனுடைய வார்த்தை இருக்கும் பொழுது இது உண்மையாகவே தேவனுடைய வார்த்தையா அல்லது பொய்யான வார்த்தையா அல்லது மாய்மாலமான வார்த்தையா அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க முடியும். அப்போ இன்றைக்கு தேவனுடைய நாமத்தின் மேல் ஆணையிட்டு எல்லாம் தேவனுடைய ஜனங்கள் தான், ஆனால் இந்த தேவனுடைய ஜனங்களுக்கு இருதயத்தில் என்ன இருக்கணுமோ அது இல்லை, மற்ற எல்லாமே இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா கர்த்தர் என்னும் நாமம் உள்ள இஸ்ரவேல் மேல் தேவன் மேல் பற்றுதலாக இருக்கிறார்கள். எப்போ ரொம்ப பயபக்தியாக இருந்து அப்படியே ரொம்ப ஐக்கியமாக இருக்காங்க, அதை பார்த்தா போதும் எப்போ எவ்வளோ நேர்த்தியாக இருக்காங்கண்ணே. அப்போ இதெல்லாம் நான் பைபிளை வாசிக்கும் போது தான் இது எனக்கு தெரிஞ்சுது. அங்கே என்ன இருக்குதுன்னா உண்மையும் நீதியும் இல்லாமல், கரெக்டாக அதை தான் பிடிக்கணும். ஆமாம், உண்மையும் நீதி இல்லை, இருதயத்தில் என்ன இருக்கணுமோ அது இல்லை, மற்ற எல்லாமே இருக்குது. இப்போ கார் இருக்குதுன்னு வைங்களா, காரில் எல்லா பொருளும் இருக்கும், அது உள்ள பெட்ரோல் இருந்தால் தானே போகும். அப்போ அந்த மாதிரி இன்றைக்கு வந்து எல்லாம் இருக்குது, ஐயோ அது புரியுது புரியுது புரியுதுன்னா, ஆனால் என்ன இருதயத்தில் முக்கியமாக இருக்க வேண்டியது என்ன? அது இல்லையே. அப்போ வந்து நாம் தேவனுடைய வார்த்தையை ஒரு நாளும் சிந்திச்சாதான், இருதயத்தில் தேவனுடைய வார்த்தை இருந்தால் தான் தேவனுடைய வார்த்தையில் என்ன பேசுகிறாங்க, என்ன செய்கிறாங்க, இவங்க எந்த மாதிரி ஆட்கள், அவருடைய பேச்சை நம்பலாமா வேண்டாமா அப்படி இன்றைக்கு தேவனுடைய வார்த்தையை சொல்லி சொல்லி இன்றைக்கு ஏமாற்றி சீட்டு கம்பெனி நடத்தி அதை நடத்தி இதை நடத்தி இன்றைக்கி வந்து சபையில் வந்து ரொம்ப கேவலமான நிலைமைக்கு கொண்டு போயிட்டாங்க. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, விசுவாசிகளுக்கு தேவனுடைய அறிவை போதிக்காது தான். அப்போ அவங்க பைபிள் படிக்காமல் இருக்கிறது யாருடைய தப்பு? அவங்களுடைய தப்பு தான். அதனால் ஒவ்வொரு நாளும் நாம் தேவனுடைய வார்த்தை வாசித்து இருதயத்திலே ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏசாயா 58:1-2
அவர்கள் நாடோறும் என்னை தேடி என் வழிகளை அறிய விரும்புகிறார்கள்.
ஆனா இந்த வசனத்துல அந்த அர்த்தம் கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்ப நியாயத்தை விட்டு விலகாமல் நீதியை செய்து வருகிற ஜாதியை போல நாடோறும் என்னை தேடி வர்றாங்க. தினந்தோறும் தேவனுடைய காரியங்களில் பயபக்தி இருப்பாங்க, ஆனால் உண்மையாக பயபக்தியாக இருக்காங்களான்னா இல்லை. இப்படி வாய் அளவில் தேவனுடைய வார்த்தைகளை தேடி இருக்கிறவங்க இப்படி மேல் பூச்சாதான் அப்படியே போயிட்டுருப்பாங்க. எரேமியா 2:25
வெறுங்காலாகாதபடிக்கும் உன் தொண்டை வறட்சி அடையாதபடிக்கும் அடைக்கிக் கொள் என்றால் நீ அது கூடாத காரியம். நான் அப்படி செய்ய மாட்டேன். அந்நியரை நேசிக்கிறேன், அவர்கள் பிறகே போவேன் என்கிறாய். ஆ போதும் போதும், ஏன்ப்பா இவ்வளவு பிரசங்கம் பண்ணி தொண்டையெல்லாம் கட்டி போச்ச? இப்படியா கத்திட்டு இருக்கிற மைண்ட் செட்டை போட்டு அப்படின்னு சொன்னால் அது மில்லாமல் வெறுங்காலாகாதபடி அப்படின்னா இங்கிருந்து அங்கே ஓடுவார், பிரசங்கத்துக்கு அந்த ஊர்லேருந்து அந்த ஊருக்கு ஓடுவார், எனக்கு ரொம்ப பிஸியாக இருக்குது, நான் சேலத்துக்கு போகணும், தருமபுரிக்கு போகணும், ஆமாம் அங்கே போகணும், சிங்கப்பூர் போகணும்னு சொல்லிகிட்டு இருப்பாங்க. எதுக்குன்னா பிரசங்கம் பண்ணுறதுக்கு. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, உன் கால் வெறுங்கால் ஆகாதபடியும் உன் தொண்டை வறண்டு போகாதபடியும் அடக்கிக்கொள் என்றால் அது கூடாத காரியம். ஆமாம், என்ன காரணம்? நான் அப்படி செய்ய மாட்டேன், தேவனுடைய வார்த்தை இல்ல. இவர் என்ன பண்றாரு? வாய் அளவுல பேசிட்டு இருக்கிறவங்க தன்னை நேசிக்காம அல்லது தன்னுடைய ஆத்மாவை நேசிக்காமல் அடுத்தவங்களுடைய ஆத்மாவை தான் நேசிக்கிறாங்க. எதுக்கு? பணத்துக்கு. அங்கே போய் மீட்டிங் பேசுனா இவ்வளவு கிடைக்கும், இங்கே மீட்டிங் போச்சுனா பஸ் சார்ஜ் கொடுத்துருவாங்க, வெளிநாட்டுக்கு போயாச்சுன்னா ஃப்ளைட் சார்ஜ் கொடுத்துருவாங்க. இப்படி அலைஞ்சு 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 உண்மையான ஊழியத்தையும் உண்மையான தேவனுடைய வார்த்தையை பேசக்கூடிய அந்த ஞானத்தையும் இப்படி தேவையில்லாமல் போய் போய் தங்களுடைய ஆசீர்வாதத்தை கெடுத்துருவாங்க. அப்போ தேவனுடைய வார்த்தை வாய்க்கு மட்டும் சமயமாக இருக்கிறவர்கள் எப்பவுமே தன்னுடைய ஆத்மாவை நேசிக்கிறது இல்லை, அடுத்தவங்களுடைய ஆத்மாவை எப்படியோ பரலோகத்துக்கு கொண்டு போகிறது தான் முக்கியமான வேலை. சோத்திரம், ஆண்டவர் அவங்க ஊழியத்தை ஆசீர்வதிக்கிட்டு. எரேமியா 9:3-6
ஒவ்வொருவரும் தமக்கு அடுத்தவரை ஏறுகிறார்கள், பொய்யை பொய்யை பேச தங்கள் நாவை பழக்குகிறார்கள், அக்கிரமம் செய்ய உழைகிறார்கள்.
அதுக்கப்புறம் இருதயத்துல தேவனுடைய வார்த்தை ஏன் போக மாட்டேங்குதுன்னா அங்க பொய் அவ்வளவு நிறைஞ்சிருக்கு. ஆமா, என்னை அறியாது இருக்கிறார்கள், பொல்லாப்பிலிருந்து பொல்லாப்புக்கு முன்னேறுகிறார்கள், என்னை அறியாது இருக்கிறார்கள் அப்படின்னா தேவனுடைய வார்த்தை இருதயத்துல இல்லை. அப்போ தேவனுடைய வார்த்தை இருதயத்தில் இல்லைன்னு சொல்லும்போது, வாயில் தேவனுடைய வார்த்தை சமீபமாக இருக்கும் பொழுது எப்படி இந்த வார்த்தையை வச்சு அடுத்தவனை ஏமாத்துறது, எப்படி போய் சொல்கிறது, எப்படி ஞானமாக பேசி இதை சமாளிக்கிறது, ஞானமாக போய் பேசி போய் பேசுகிறத யாரும் கண்டுபிடிக்கக்கூடாது. அப்படி இன்றைக்கு தேவனுடைய வார்த்தை வாய்க்கு மட்டும் சமீபமாக இருந்தால் என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, பொய் தான் முக்கால்வாசி வரும், பொய் உருவாகிற இடம். அப்போ இன்றைக்கு மற்ற ஜாதியில் இருக்கிறவங்கள விட கிறிஸ்தவங்களுக்கு தெரியும் கிறிஸ்தவங்க யாருன்னா அதிகமாக பொய் பேசுகிறவங்க. அதே மாதிரி ஒவ்வொரு மதத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் அவங்க மதத்தில் வந்து என்ன முந்தி இருக்குதுங்கிறது தெரியும். அதே மாதிரி கிறிஸ்தவ சமுதாயத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் கிறிஸ்தவன் சொன்னால் நாம் நம்பக்கூடாது, ஏன்னா சத்தியமாக சொல்கிறேன்னு சொல்லிட்டு அவன் போய் சொல்லுவான். இல்லை அதான் நான் சத்தியமாக சொல்கிறேன்னு சொல்லுவான் அப்படின்னு சொன்னால் அங்கே பொய் இருக்குதுன்னு அர்த்தம். இறைமை 9:8-9,
அவர்கள் நாவு கூர்மையாக்கப்பட்ட அம்பு, அது கபடம் பேசுகிறது, அவனவன் தன் தன் அயலனோடு தன் தன் வாயினாலே சமாதானமாய் பேசுகிறான், ஆனாலும் தன் உள்ளத்திலே அவனுக்கு பதிவிடை வைக்கிறான். இவைகளை நிமித்தம் அவர்களை விசாரியாதிருப்பேனோ? இப்படிப்பட்ட ஜாதிக்கு என் ஆத்துமா நீதியை சரி கட்டாது இருக்குமோ என்று தர்க்க
சொல்லுகிறார். சமாதானமாக பேசிட்டு காரியத்தில் ஆமாம் குடுக்கல் வாங்கலாம் கழிச்சிட்டா போகுது. வாயில் நல்லா பேசிட்டு நம்ம வேலையில் காமிச்சிட்டா முடிஞ்சு போச்சு கதை அப்படின்னு சொல்லி இன்றைக்கு தேவனுடைய ஜனங்கள் இருதயத்தில் தேவனுடைய வார்த்தை இல்லாதனால இப்படிப்பட்ட அநேக காரியங்கள் அவர்களிடத்துல உருவாகிறது. எரேமியா 7:23-24,
அவர்களுக்கு சொல்லி கட்டளையிட்டேன், அவர்களோ அதை கேளாமலும் தங்கள் செவியை சாயாமலும் போய் தங்கள் பொல்லாத இருதயத்தின் யோசனையின்படியும் கடிதத்தின்படியும் நடந்து
போதும். அப்போ தேவனுடைய வார்த்தை இருதயத்தில் இல்லைன்னா முன்னேறி போறதுக்கு பதிலாக பின்னால போயிட்டே இருக்காங்க. அப்போ வந்து ஆண்டவருடைய வார்த்தை எனக்கு செவி கொடுங்கள் அப்பொழுது நான் உங்கள் தேவனாக இருப்பேன் அப்படின்னா இருதயத்தில் தேவனுடைய வார்த்தை இருந்தாதான் அவர்களுக்கு தேவன். தேவனுடைய வார்த்தை வாய்க்கு மட்டும் சமயமாக இருந்தால் தேவன் நம்மளுக்கு தேவனாக இருக்க மாட்டார், தேவன் நம்மளுக்கு விரோதியாக இருப்பார். அப்போது நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்க வேண்டும் அப்படின்னா தேவனுடைய நாமத்தை நாம் தரித்திருக்கிறவர்களாக இருந்தால் நாம் கண்டிப்பாக என்ன இருக்கணும், தேவனுடைய வார்த்தை நம்முடைய இருதயத்தில் இருக்கணும். அப்போ தான் நம்ம வந்து ஆண்டவரை அப்பா பிதாவேன்னு சொல்லி கூப்பிட முடியும். அப்போ தேவனுடைய வார்த்தை நம்முடைய இருதயத்தில் இல்லாமல் அப்பா பிதாவேன்னு சொல்லி கூப்பிட்டா அவர் கேட்பாரா? கேட்க மாட்டார். ஊரில் இருக்கிற ஏதோ ஒரு பையன் கூப்பிட்றான் தெரியாமல் சொல்லி அவன் கூப்பிட்றான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கண்டு காணாத போல போயிடுவார். அப்போ இன்றைக்கு எப்படி நம்முடைய பிள்ளைகளுடைய சத்தத்தை கேட்கும்போது நம்முடைய காது கவனமாக கேட்குதோ அதே மாதிரி இருதயத்தில் நம்முடைய தேவனுடைய வார்த்தை இருந்து நாம் தேவனை நோக்கி கூப்பிடும் பொழுது தான் தேவனுடைய செவிகளிலே நம்முடைய சத்தம் போய் கேட்கிறது. இல்லாட்டினா என்ன ஜபம் பண்ணாலும் சரி, என்ன ஆராதனை பண்ணாலும் சரி, அவர்கள் எனக்கு வீணாய் ஆராதனை செய்கிறார்னு ஆண்டவரே சொல்லிட்டார். அப்புறம் எப்படி ஜபத்தை கேட்பார்? கேட்க மாட்டார். எரேமியா 15:16-20 எரேமியா 15:16-20 தேவனுடைய வார்த்தையை வந்து கேட்ட உடனே ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கு. அதனால நிறைய பேர் நிறைய தேவனுடைய வார்த்தையில ரட்சிப்பு இலவசம் எல்லாம் கிருபையாக கொடுக்கிறார், இரக்கமாக கொடுக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு உம்முடைய வார்த்தைகள் கிடைத்த உடனே அவைகளை உட்கொண்டேன். உம்முடைய வார்த்தைகள் எனக்கு என் இருதயத்துக்கு மகிழ்ச்சியுமாக இருந்தது. அப்போ சேனையின் தேவனுடைய கர்த்தருடைய நாமம் எனக்கு தரிக்கப்பட்டிருக்கிறது, எல்லாம் இலவசம்னு எடுத்தாச்சு. ஆனால் என்ன பிரச்சனைன்னு
கேட்டீங்கன்னா,
அப்போ இந்த மாதிரி வர்றதுக்கு காரணம் என்ன? ஏன்னா இருதயத்துக்கு சந்தோஷமா இருந்தது, சமாதானமா இருந்தது, ரொம்ப நல்லா இருக்குதுங்கிறான். அப்ப திடீர்னு பார்த்தா பிரச்சனைன்னு சொல்றான். என்ன எதிரான
பிரச்சனை?
இல்ல இல்ல இல்ல, அப்ப தேவனுடைய வார்த்தை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில போகும்போது பாத்தீங்கன்னா அவன் வந்து இருதயத்துல மனம் திரும்பினாதான் அது வந்து இருதயத்துல சந்தோஷம் நினைச்சிருக்கும். ஆனா சந்தோஷமா இருக்குதுன்னு சொல்லி எடுத்துட்டு ஆமா மனம் திரும்பாம இருக்கும் பொழுது அவனுக்கு வந்து என்னதுன்னா இந்த பாவமும் தேவனுடைய வார்த்தையும் கலந்து என்ன பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா என்றைக்கும் நித்திய இல்லை நோவு நித்திய காலமாகவும் ஆறாத கொடிய புண்ணாகவும்
இருப்பானேன்.
போதும். அப்ப இந்த மாதிரி ஒருத்தருக்கு மனசுல கஷ்டமும் வேதனையும் எப்படி நம்முடைய வாழ்க்கை எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி தத்தளிக்கிற மனசு வரும்போது அப்போ வந்து என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா இது நிமித்தம் நீ திரும்பினா அப்படின்னா இந்த மாதிரி பிரச்சனைகள் உனக்கு வந்திருக்குதுன்னு சொல்லி உணர்ந்து நீ தேவனிடத்திலே திரும்பினால் நான் உன்னை திரும்ப சீர்படுத்துவேன், என் முகத்துக்கு முன்பாக நிலைத்தும் இருப்பாய். ஆ போதும் போதும். இது என்னது? தீர்ப்பானதை பிரித்தெடுத்தால் எப்படி எங்க பிரிச்செடுக்கலாம்? இங்கிலீஷ் பைபிள் வாசிங்கல யூஸ்லெஸ் வேர்ட்ஸ் இருக்கு, தேவையில்லாத எல்லாம் இருதயத்திலிருந்து பிரிச்சு எடுத்தாச்சுன்னா அங்க உண்மையான தேவனுடைய வார்த்தை அங்க இருக்கும். ஆனா முதல்ல கேட்கும்போது என்னன்னா சந்தோஷமா இருக்குதுன்ட்டு பழைய எல்லா குப்பை கூடையும் தேவனுடைய வார்த்தை உள்ள கொண்டு வந்து உள்ள போட்டாச்சு. அப்போ என்னன்னா உள்ள போட்டோன்னா பிரச்சனை ஜாஸ்தி ஆகி போச்சு. அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீ வந்து இப்படி பிரச்சனையில் இருக்கிறியா, நீ ஒன்று பண்ணு, தீமையானதை உன்னுடைய இருதயத்திலிருந்து பிரிச்செடு. பிரிச்சு எடுத்தீங்கன்னா நீ வந்து என்னுடைய வாய்ப்போல் இருப்பாய். அப்போ இன்றைக்கு இருதயத்தில் தேவனுடைய வார்த்தைக்கு இடம் கொடுக்காம அல்லது மனம் திரும்பாம இருக்கும் பொழுது தேவனுடைய வார்த்தை எத்தனை தான் நம்ம தெரிஞ்சிருந்தாலும் இருதயத்துக்கு சந்தோஷத்தை கொடுத்தாலும் நம்முடைய வாழ்க்கையில் துன்பம் தீராது, நோவு நித்தியமாக இருந்துக்கிட்டே இருக்கும். நோவுன்னு சொன்னால் வாக்குவாதம் பண்ணுற நோய், காயம்னு சொன்னால் இருதயத்தில் ஒரு வேதனை எப்பவுமே இருந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா தேவனுடைய நியாயத்தீர்ப்பு. அப்போ என்றைக்கு ஒரு மனுஷன் மனம் திரும்பி தேவனுடைய வார்த்தையை இருதயத்தில் ஏற்றுக்கொள்ளுகிறானோ அன்றைக்கு தேவையில்லாத எல்லா குப்பைகளையும் இருதயத்திலேருந்து தூக்கி வீசினாதான் உண்மையான தேவனுடைய வார்த்தையில் ஒரு மனுஷன் தெளிவாக பேச முடியும். அப்படியாக இருதயத்தில் தேவனுடைய வார்த்தை இல்லாதனால என்னன்னு கேட்டிங்கன்னா, நித்தியமான நோயாகவும் ஒரு துன்பமாகவும் கஷ்டமாகவும் ஒரு மனுஷனுக்கு இருக்குது. கடைசி வசனம் வாசிப்போம், ஒன்று 20 வசனம். வார்த்தையில நம்ம இருதயத்துல நம்ம வச்சிருந்து தேவையில்லாத வார்த்தைகளை பிரிச்சு எடுக்கும் போது நாம வந்து ஜனத்துக்கு எதிராக நின்று எப்பேற்பட்ட வார்த்தைகளை வந்து கேள்விகளை கேட்டாலும் நல்ல ஞானமாக தைரியமாக இருந்து பேசலாம். அப்போ தேவனுடைய வாய் பேசுவதற்கு சமமாக நாம் இருந்து பேசலாம். அப்போ இப்படி இல்லாமல் இருந்ததுன்னா, நம்ம வாய்க்கு மட்டும் தேவனுடைய வார்த்தை சமீபமாக இருந்தால், அந்த மாதிரி இருக்கும் போது உலகத்தில் இருக்கிற எல்லா கஷ்டத்தை விட இது தான் ரொம்ப கஷ்டம். அது வந்து தேவனுடைய வார்த்தைகளை கலப்படம் பண்ணி வச்சிருக்கிறவங்களுக்கு அது தெரியும். எரேமியா 17:5 வசனம்.
மனுஷன்மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தான் பொய் மூலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகிற இருதயமுள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் சொல்கிறார்.
போதும். மாம்சத்தை தன் புயபலமாக்கி கொண்டு, எனக்கு எல்லாம் தெரியும், நானே எல்லாமே சமாளிச்சுக்குவேன். மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து, மனிதனுடைய கற்பனையில் மேல் நம்பிக்கை வைத்து. அப்போ தேவனுடைய வார்த்தை இருக்கும், ஆனால் இருதயத்தில் வந்து யாருடைய நம்பிக்கை? மனுஷன் மேல் நம்பிக்கை. எனக்கு என்ன, அவங்க கொஞ்சம் உதவி செய்வாங்க, படிப்புக்கு அவர் கொஞ்சம் உதவி செய்வார், அப்புறம் ஆமாம் செலவுக்கெல்லாம் எப்படியோ வந்துடும், அப்புறம் நம்மளுக்கும் கொஞ்சம் திறமையெல்லாம் இருக்குல்ல, இப்படி அதெல்லாம் நினச்சிக்கிட்டு நம்ம தேவனுடைய வார்த்தையை நம்முடைய வாழ்க்கையில் பின்பற்றினோம்னா, ஆமாம் சபிக்கப்பட்டவன். உலகத்தில் எல்லாரும் மாறி மாறி போகலாம், இப்போ அண்ணன் மாறலாம், தம்பி மாறலாம், ஆமாம் எல்லாம் மாறி மாறி போகலாம், அல்லது இந்த உலகத்தை விட்ட கடந்து போகலாம். அப்போ வந்து நம்மளுடைய நம்பிக்கை உண்மையான தேவனுடைய நாமத்தின் மேல் மட்டும்தான் இருக்கணும். அப்போ உன்னதமான தேவனை தன் அடைக்கலமாக கொண்டு இருக்கிற மனுஷன் பாக்கிவான். அப்போ ஒரு மனுஷன் போனாலும் இன்னொரு மனுஷனை வச்சு ஆண்டவர் உதவி செய்வார். அப்போ ஒரு மனுஷனை மட்டும் நம்பி இருந்தால் அவன் வந்து ஆண்டவர் சொல்கிறாரு, அவன் சபிக்கப்பட்டவன். அப்போ ஆண்டவரால் இந்த பூமியில் எந்த காரியத்தையும் செய்ய முடியும், எந்த ஒரு மனுஷனுடைய இருதயத்தை அவர் வந்து ஏவ முடியும், நீ போ அங்கே போய் அந்த மனுஷனுக்கு இந்த உதவி செய், அல்லது இந்த ஆளுக்கு இந்த மாதிரி காரியத்தை செய்யுங்கிற கட்டளை கொடுக்க முடியும். அப்போ தேவன் மேல் நம்பிக்கை வைத்திருந்தால் மட்டும்தான் தேவன் நம்ம எங்கெங்கே போகிறோமோ அந்த போகிற இடங்கள் எல்லாத்தையும் எல்லா இடங்கள்லையும் ஒரு ஆளை வச்சுருப்பார். நம்ம பாட்டுக்கு ஒரு ஆளை மட்டும் நம்பி இருந்தோம்னா திடீர்னு அமெரிக்காவுக்கு போயிட்டேன் வைங்களேன், அப்போ இங்கே இருக்கிற ஆளை தான் நம்பியிருக்கணும், எப்போ நம்மளுக்கு இங்கேருந்து பணம் வரும் அப்படின்னு நினச்சிட்டு. இப்போ அமெரிக்காவுக்கு போனோம்னா ஆண்டவர் அமெரிக்காவில் ஆளை வச்சுருப்பார், இல்லை சிலோனுக்கு போனோம்னா சிலோனில் ஆளை வச்சுருப்பார். அப்படி எங்கே எல்லா இடத்துலையும் அவருக்கு ஆட்களை நியமிக்க அவருக்கு முடியும். அப்போ ஒரு குறிப்பிட்ட மனுஷன் மேலேயும் அல்லது நம்ம குறிப்பிட்ட ஒரு பலத்தின் மேலே மனுஷனுடைய திறமைகள் மேலே எனக்கெல்லாம் செய்ய முடியும், எனக்கு நல்ல ஞானம் இருக்குது, அதனால் என்ன என்னுடைய ஞானத்தினாலே நான் இதெல்லாம் சமாளிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி போனோம்னா அவன் வந்து தேவனுடைய சமூகத்தில் அவன் சபிக்கப்பட்டவன். எரேமியா 16:12 வசனம். அப்ப தேவனுடைய வார்த்தை இருதயத்துக்குள்ள இல்லாம இருக்கும் பொழுது அந்த ஜனங்களை வேற இடத்துக்கு கொண்டு போகிறாரு, அந்த இடத்துல போய் அந்நிய தேவர்களை சேவிக்கிறதுக்கு விட்டுருவார். ஏன்னா வாய்க்கு மட்டும்தான் பக்கமாக வச்சுருந்தாங்க, அதனால் வீணாக ஆராதனை செஞ்சிட்ருக்கிறதுனால நீ எனக்கு இந்த ஆராதனை பண்ண வேண்டாம், அந்த வீணா ஆராதனை செய்கிற ஆளுகள்லாம் ஒரு பக்கம் இருக்காங்க, அங்கே போய் அந்த வீணானவர்களுக்கு போய் நீங்கள் ஆராதனை செய்யுங்கன்ட்டு புறஜாதிகளோட போய் அனுப்பிவிட்டுவார். அப்படியாக தேவனை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளணும்னு சொன்னால் அவர்களுடைய இருதயத்திலே முதலாவது தேவனுடைய வார்த்தை இருக்கணும். இல்லாட்டினா ஆராதனையும் சரி, பிரசங்கமும் சரி, பேச்சும் சரி, தேவன் பேர் ஆணையிடுகிறதும் சரி, எந்த ஒரு காரியமானாலும் சரி, எல்லாமே வந்து அது வீணான காரியங்கள். அப்போ அவருடைய பின்பற்றுகிற கற்பனைகள், உபதேசங்கள், அவருடைய நண்பர்கள், அப்போ நம்ம வாயளவில் தேவனுடைய நாமத்தை பேசிகிட்டு இருக்கணும் இல்லை, அந்த மாதிரி நண்பர்களை தான் நம்ம தேடி பிடிப்போம். அப்போ இருதயத்தில் தேவனுடைய வார்த்தை இருக்கிறவங்கள நண்பர்களாக வச்சுருந்தோம்னா என்ன எதுக்கு எடுத்தாலும் தேவனுடைய வார்த்தையே பேசுவாங்க. இந்த வார்த்தை இப்படி இருக்குது, இந்த வார்த்தை இப்படி இருக்குது அப்படின்னு பேசும்போது நிறைய பேர்த்துக்கு அது பிடிக்காது. அப்போ நம்ம பேச்சளவில் இருக்கிற மாதிரி நண்பர்களுக்கு தான் நம்மளுக்கு தேவை அப்படின்னு நிறைய பேர் வச்சுருப்பாங்க. அப்படியாக நாம் தேவனுடைய வார்த்தையை வாய்க்கு மட்டும் சமீபமாக வைத்திருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் அநேக பிரச்சனைகளும் தொந்தரவுகளும் நம்மளுக்கு வந்துகிட்டே இருக்கும். நாம் செய்கிற எல்லா காரியங்களும் தேவனுக்கு பிடிக்காத ஒரு காரியமாக இருக்குது, தேவன் அதை வெறுக்கிறார். அதனால் நம்ம தேவனுடைய வார்த்தையை வாய்க்கு மட்டும் சமயமாக இருக்கிறத விட்டுட்டு ஆமாம் இருதயத்தெல்லாம் நம்ம வச்சுக்கிட்டா போதும். வாய்க்கு சமயமாக வைக்கணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கறது இல்லை, ஆனால் நல்லது வச்சுருந்தான். ஆனால் வாய்க்கு சமயமாக வச்சுருந்தா இருதயத்துக்கும் சமயமாக வச்சுருக்கணும், அப்போ வந்து பிரச்சனையே இல்லை. வாய்க்கு மட்டும் சமயமாக வச்சுருந்தா அதில் பிரச்சனை ஜாஸ்தியாக வருது. ஆனால் இருதயத்தில் சமயமாக வச்சுருக்கவங்க பார்த்திங்கன்னா எல்லாம் புறஜாதிகள், தேவனுடைய வார்த்தையை பேச தெரியாது, எந்த அதிகாரத்தில் என்ன வசனம் இருக்குங்கிறது தெரியாது. ஆனால் இரக்கம் செய்து நன்மை செய்து அவர்கள் தேவனுடைய நீதியை நிறைவேற்றி கொண்டு இருப்பார்கள். அப்போ அந்த மாதிரியாவது நம்ம இருக்கலாம். அப்படியாக தேவனுடைய வார்த்தையை வாய்க்கு மட்டும் சமீபமாக வைத்திருக்கிறவர்களுக்கு தேவனுடைய நியாய தீர்ப்புகள் ஒவ்வொரு நாளும் கடந்து வந்துக்கிட்டே இருக்குது. இப்போ அதிலிருந்து நம்ம விடுதலை ஆகிறதுக்கு நாம் செய்ய வேண்டியது தேவனுடைய வார்த்தையை நாம் இருதயத்தில் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி ஏற்றுக்கொள்ளாவிட்டால் நம்முடைய வாயில் இருக்கிற வார்த்தை நாளுக்கு நாள் தடுமாறிக்கிட்டே இருக்கும். ஏன்னா இருதயத்தில் வேறு சரக்கு இருக்குது, அந்த சரக்கை சேர்ந்து கலந்து வரும் வாய் வழியாக. அப்போ தடுமாறி தடுமாறி வரும்போது மற்றவங்க சீக்கிரம் கண்டுபிடிச்சிருவாங்க, என்னமோ தெரிஞ்ச மாதிரி சொல்கிறீங்க ஆனால் தெளிவாக வரமாட்டேங்குதே, பிரச்சனை ஏதோ இங்கேயே இருக்குதே, கலப்படம் இங்கேயே கலந்துருக்குதே அப்படிங்கிறது ஆண்டவர் அந்த கடிவாளத்தை போட்டு விட்டுவார். அதனால ஆண்டவர் கடிவாளத்தை எடுக்கணும்னா இருதயத்தில் தேவனுடைய வார்த்தையை நாம் ஏற்றுக்கொண்டா அந்த வாயில் இருக்கிற கடிவாளம் அப்படின்னா பட்டம் பதவிங்கிற பெருமை நம்மளுக்குள்ளே இருக்காது. நாம் எளிமையாக தாராளமாக எல்லாத்துக்கும் புரிகிற வகையில் நல்ல தெளிவாக பேச முடியும். தேவன் தாமே இந்த வார்த்தையில ஆசீர்வதிப்பாராக.